الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الزاني لا ينكح إلا زانية أو مشركة والزانية لا ينكحها إلا زان أو مشرك وحرم ذلك على المؤمنين والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا فأولئك هم الفاسقون إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم سورة النور ليا تفسير له மூன்றாவது தொடர். இதுக்கு முன்னால பேசப்பட்ட விஷயங்களில் மனித குலத்துக்கு மிகப்பெரிய தீங்கிழைக்கும் விபச்சாரம் செய்யும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அந்த தண்டனையை நிறைவேற்றும் போது யாரும் அவர்களில் இறக்கப்படக்கூடாது, மும்மிங்களுடைய ஒரு ஜமாத் அந்த தண்டனையை பார்த்து கொண்டிருக்கணும் என்ற விஷயங்களை அதுக்கு இதுக்கு முன்னால் நடந்த வகுப்பில பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். இன்று நாம் ஓதி ஆயத்தில் இன்னும் இரண்டு விஷயங்களை அல்லாஹு தாலா சொல்லுகிறார். அதுதான் விபச்சாரம் செய்வது என்ற பழக்கம் ஒரு மனிதனில் இருக்குமென்றால் அவருடைய மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவரோடு ஒரு நல்லவர் சேர்ந்தாலும் அவரும் இந்த ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்வார். விபச்சாரம் செய்தவருடைய உள்ளமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அஹ்லாக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவரோடு இணைந்து நண்பனாக கணவனாக மனைவியாக இணைந்து வாழ்வரும் ஒரு ஆபத்தான விஷயம் என்றதை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டி விபச்சாரம் செய்யக்கூடியவர்களால பல ஆபத்துகள் பரவ வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றார். இந்த ஆயத்தில் மொழிபெயர்ப்பை நாங்க பார்ப்போம் என்றால் அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா, விபச்சாரம் செய்யும் ஆண் விபச்சாரம் செய்யும் ஒரு பெண்ணையோ அல்லது அந்நிய மதத்திலுள்ள ஒரு முஷ்ரிக்கான பெண்ணையோ தவிர நிக்காஹ் செய்ய மாட்டார். ஜினா செய்தவருக்கு மனைவியாக வர தகுதி ஜினா செஞ்ச பொம்பளையன் தானோ அல்லது அந்நிய மதத்திலுள்ள ஒரு பெண் தானோ, உண்மையான பக்குவம் உள்ள நல்லொரு பெண் விபச்சாரம் செய்தவனுக்கு மனைவியாக போக தகுதி இல்லை. அதே மாதிரி அடுத்த பகுதியில் சொல்றான் விபச்சாரம் செய்யும் பழக்கத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணுக்கு அவளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்வரக்கூடியவரும் ஒன்றோ விபச்சாரம் செய்த ஆளாக இருப்பாரு அல்லது ஒரு முஷ்ரிக் தானா அவ முடிக்கிறது முன் வருவான். அது விபச்சாரம் மூமிங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்றது இந்த ஆயத்துடைய விளக்கம். இதுல இந்த ஆயத்தட சுருக்கம் என்னடா, வெளிரங்கத்தை பார்க்கிற நேரம் விளங்குது. அப்ப ஒருத்தர் விபச்சாரத்தில் ஈடுபட்டா அவருக்கு எங்களை பெண்கள் யாரையும் நிக்கா செஞ்சு கொடுக்க கூடாது. முஸ்லீமாக இருந்தாலும் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல விபச்சாரம் செஞ்ச வாலிபனாக இருந்தா அவருக்கு எங்களை பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்க கூடாது. அல்லது ஒரு பெண் விபச்சாரத்தில் அகப்பட்டுட்டாண்டா அவங்க ஒரு முஸ்லீமுக்கு முடிச்சு கொடுக்க இயலாது. முடிச்சு கொடுக்கறா அதே மாதிரி பழக்கம் உள்ளத்தனை தான் முடிச்சு கொடுக்கணும் என்றதான் இந்த ஆயத்தில் வெளிரங்கமாக தெரியும். ஆனால் சுருக்கம் என்னடா, இவரத்துல நிக்காவு கூடுமா கூடாதான் சட்டம் பேசுறதில்ல, ஜினாவில ஈடுபடுபவர்கள குணமும் அவங்களுக்கு கிட்ட சேர்ந்து பழகிற நேரம் ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் வேகமாக அவங்கட குணத்துக்கு திரும்புறார், மாகோல் கெட்டு போகுது என்றதான் இந்த ஆயத்து பேசுது. சுருக்கம் சொல்ல என்னடா, விபச்சாரம் செய்த ஆணுடைய பெண்ணுடைய நப்சு மனது கெட்டு போயிருக்குது, அஹ்லாக்கும் கெட்டு போயிருக்குது. அவங்கள போய் ஒருத்தர் விரும்பி நிக்காஹ் செய்ய விரும்புறாங்கடா அவங்களே மாறி மனம் உள்ளத்தரை தவிர விரும்ப மாட்டாங்க. சட்டமாக நாங்க பார்க்கும் போது இவரத்துல ரெண்டு கட்டம் இருக்கு. ஒன்று விபச்சாரம் செய்தவர் ஆணோ பெண்ணோ முஸ்லிமான விபச்சாரம் செய்த இன்னொருத்தரை நிக்காஹ் செய்தது. ரெண்டாவது கட்டம் இருக்குது, விபச்சாரம் செய்த ஒரு ஆணோ பெண்ணோ முஸ்லீம் அவரு அண்ணிய ஒருத்தரை நிக்காஹ் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், உண்டோ விபச்சாரம் செய்தவனுக்கு விபச்சாரம் செஞ்சவன் தான் பொருத்தம், அல்லது முஷ்ரிக் தான் பொருத்தம் என்றான். இப்ப இதுல விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை நிக்காஹ் செஞ்சா நிக்காஹ் கூடும், ரெண்டு பேரும் முஸ்லீம் தானே, நிக்காஹில் எந்த பிழையும் இல்ல. அவங்க ஷாஹிது வச்சு ஹொத்துபா ஓதி மஹர் கொடுத்து முடிச்சாங்கன்னா நிக்காஹ் கூடும். ஆனால் பாவம் உண்டாகும். யாரு, நல்லொரு பக்குவமான ஒரு ஆண் விபச்சாரம் செய்த பெண்ணை முஸ்லீம் பெண்ணை முடிச்சிட்டார், அல்லது ஒரு பக்குவமான ஒரு பெண் விபச்சாரம் செய்யும் ஒரு ஆணை முடிச்சிட்டார், நிக்காஹ் கூடும். ஆனால் அவரையே அவர் பழுதாக்கி கொள்ள வேலையை நீங்க செய்தார். ஆளை தெரிஞ்சும் அவர் போய்த்து நிக்காக உடன்பட்டுட்டார். தன்னை தானே பழுதாக்கிக் கொள்ளும் ஒரு செயல். ஆனால் உத்தரவிட்ட விபச்சாரம் செய்த பழக்கம் இருந்துச்சு, அவர் பிறகு அதை தவறண்டு உணர்ந்து அதுக்குரிய தௌபாவை வாங்கிட்டார், இவங்களும் நிக்காஹ் செஞ்சு கொடுக்கிற சட்டம் வேற அப்படின்னு நல்ல நான் சொல்ல, ஒருத்தர் நிக்காஹ் விபச்சாரம் செய்தாரு அதுக்குரிய ஹத்தையோ தௌபாவையோ செய்யல, செய்யாம இருக்கிற நிலையில அவருக்கு அவரை போய் பேசி திருமணம் முடிக்கிறது நிக்காஹ் கூடும், சட்டத்தில் எந்த பிழையும் இல்ல. ஆனால் மோசமான சூழலை தனக்கு தேடிக்கொண்டதால் பாவம் இங்கு உண்டாகும். ரெண்டாவது, விபச்சாரம் செய்த ஒரு ஆள் ஒரு முஷ்ரிக்க போயிட்டு நிக்காஹ் செஞ்சாரு. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், விபச்சாரம் செய்தவர் செய்யாதவர் யாரும் அந்நிய மதத்தில் ஒன்று போயிட்டு முடிக்கிறதுக்கே இல்லாது. அப்படி முடிச்சாது விபச்சாரமாகவும் திரும்பவும் அவங்களோட நிக்காஹும் செல்லுபடியாக ஆகாது. இதைத்தான் அல்லாஹு தஆலா வஹுர்ரிம தாலிக அலல் முஃமினீன், இவ்வாறு முஷ்ரிக்கான ஒருவரை விபச்சாரம் செய்வது மூமிங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்ற ஆயத்தாயத்தில் சொல்றார். இந்த ஆயத்துக்கு தப்சீர் செய்த நேரத்தில், விளக்கம் சொல்ற நேரத்தில், தப்சீருடைய உலமாக்களுக்கு இடையில ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டுச்சு. என்ன இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்ல வர, ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டாருண்டா அவருக்கு ஒரு முஸ்லீம் பெண்ணு முடிச்சு கொடுக்கலாம், நல்ல ஒரு பத்தினித்தனம் உள்ள பெண்ணை முடிச்சு கொடுக்கலாம். ஒரு முஸ்லீம் பெண்ணால விபச்சாரம் நடந்துட்டு இப்ப இவருக்கு ஆகுமான ஒரு ஆம்பளையை முடிக்கிறது கேளாதா, அல்லாஹ் கூடாதுன்னா இங்க சொல்ல வர. இதுல பல்வேறு கருத்துகள் வருகுது. அதுல ஆக விலங்கெடுக்கிறதுக்கு லேசான குளறுபடிகள் குறைந்த ஒரு கருத்து என்னண்டா, இந்த ஆயத்தில் எல்லாம் சட்டம் பேசவே இல்லை. இது சட்டம் உண்டு செல்லுறதுக்கு எல்லாம் இந்த ஆயத்துக்கு ஒன்று வரல. இவங்க நினைக்கா செய்யறது கூடும் அவங்களை செய்யறது கூடாது இதை பேசுறதுக்கு எல்லாம் இந்த ஆயத்தை கொண்டு வரல. இவரத்தில் அல்லாஹுத்தாலா பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவ ரீதியான மாற்றத்தை பத்தி எல்லாம் பேசுறான். எப்படி பேசுறான் பாரு, விபச்சாரம் செய்த பழக்கமுள்ள ஒரு ஆண் இருக்கிறாரே முஸ்லிமான ஆண், இவரு ஒரு பெண்ணை பேசி விரும்புறாரு, ஒரு பெண்ணை விரும்புறாரு. அவர் விரும்புவாருண்டா ஒன்று, அவரு விபச்சாரத்துக்காக தான் விரும்புவாரு. அவர்கிட்ட விபச்சாரம் செய்த பழக்கம் வைக்கிறது, அவர் எந்த ஒரு மகரம் இல்லாத ஒரு பெண் அவர் விரும்பும் போது அவர் விபச்சாரம் செய்யறதுக்காகத்தான் அந்த பெண்ணை விரும்புவார். சரி, விபச்சாரத்தின் மூலம் அந்த பெண்ணை அவருக்கு அடைய முடியல. இப்ப அவரு கட்டாயத்தின் பேர்ல நிக்காக குடம்படுறாரு. விபச்சாரத்தில் அவருக்கு அதை சாதிக்கலண்டா, கட்டாய நிலைமையின் பேர்ல அவர் நிக்காக குடம்படுறாரு. எதுக்கு? அவருடைய தேவையை, அவருடைய ஆசையை பூர்த்தி செல்லணும். அப்ப உண்மையான ஒரு முஸ்லீம் நிக்காக செய்யும் போது அவருக்கு உள்ளத்தில் உள்ள நோக்கமும், விபச்சாரம் செய்த பழக்கம் உள்ள ஒருத்த நிக்காக செய்யும் போது அவருடைய உள்ளத்தில் உள்ள நோக்கமும் டிஃபரெண்ட், வித்தியாசம். விபச்சார மனம் கொண்ட ஒருத்தன் அவரு நிக்காக செய்ய போறது அவருடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக தான் அவர் போவார். ஆனா உண்மையான ஈமான் உள்ள ஒரு மனிதன், பாவத்தில் இருந்து தவிர்ந்த மனிதன், இவர் நிக்காக செய்யறது நோக்கம் வித்தியாசம். அவர் நிக்காக செய்யறதுக்காக அவர் தன்னை விபச்சாரத்திலிருந்து பாதுகாக்க, தன்னோடு பத்தினித்தனமான ஒரு மனிதனாக பாதுகாக்க, அதே போல தன்னுடைய ஹலாலா சம்பாதிக்கிற பணத்தை குடும்பத்தை செலவழிக்கும் போது அதுக்கு சதக்கான நன்மை கிடைக்கும், அந்த நன்மை அடைகிறதுக்கு, அதே போல சாலிஹான குழந்தைகளை பெற்று இந்த சமூகத்தில இன்னும் அதிகமான நபர்களை உருவாக்குறது, இப்படி நல்ல நோக்கத்தோடு தான் நல்லவர் நிக்கா செய்வார். விபச்சாரம் செய்த பழக்கம் உள்ளவர் அவர் இந்த நோக்கங்களுக்காக கூடனாலும் நிக்காக செய்ய மாட்டார். அப்ப இவர் இந்த நோக்கத்தோடு அந்த பெண்ணை நிக்காக செய்ய போகும்போது வலிரங்கத்தில ஈஜாப் கபூல் செஞ்சு மகர் கொடுத்து முடிச்சாலும் இவர் விபச்சாரம் செய்தவருடைய நிக்காகவும் இவருடைய நிக்காகவும் கருத்தில் உண்டு. விபச்சாரம் செய்தவரும் தற்காலிகமா ஆசையை பூர்த்தி செஞ்சு கொள்ள அவர் அங்கே போறாரு. அதே மாதிரி நோக்கத்தில தான் இவர் இங்க நிக்காவுக்கு வராரு. அல்லாஹ் சொல்றார், பவருக்கு நல்லம் அந்த மாதிரி இருக்கும் பிள்ளைதான், அவருக்கு பொருத்தமாகவும் அந்த மாதிரி இருக்கும் பிள்ளைதான். அந்த கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்றார். அல்லது இவர் என்ன செய்வாரு, முஸ்லீமான பெண்கள் அதை சாதிக்க முடியலையென்றா அந்நிய மதத்தில் உள்ள பெண்ணிடம் போகணும், முஷ்ரிக்கிட போவார். அதனால்தான் விபச்சாரம் செய்த ஆண் ஒன்றோ விபச்சாரம் செய்த பெண்ண மனக்கிடத்தை விரும்புவார், அல்லது முஷ்ரிக்கான பெண்ண மனக்கிடத்தை விரும்புவார். ஏன்? அப்பதான் அவருடைய நோக்கத்தை அங்கு பூர்த்தி செய்யலாம். அதுக்காகத்தான் விபச்சாரம் செய்யும் ஆண் விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணையோ அல்லது அந்நிய மதத்தில் உள்ள பெண்ணையோ தான் அவருக்கு மனைவியாக வாழ விரும்பும் என்று சொல்றார். அதே போல விபச்சாரம் செய்துட்டு தௌபா செய்யாமல் இருக்கும் ஒரு பெண்ணும் அவனை நிக்காகுடைய நோக்கம் என்னண்டா, அவட வாழ்க்கை தேவைகளை நிக்காகின் மூலம் பூர்த்தி செய்யணும். அவட செலவுகள், வருவாய்கள் இதெல்லாத்தையும் நிக்காகின் மூலம் அவர் சாதிச்சு கொள்ளணும். பழைய என்ன செய்தா, அவட நோக்கம் என்னண்டா, நான் ஒரு கணவனுக்கு இல்ல இருந்து என் மானத்தை பாதுகாத்து குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஒரு குடும்பத்துடைய தலைவியாக இருந்து இந்த பிள்ளைகளை தர்பியத் கொடுத்து நான் ஒரு பெரியொரு சமூக சேவை என்று செய்யணுமே என்றது அவட நோக்கம் இல்ல. அவ ஒரு விபச்சாரி ஒரு ஆணை நெருங்கும் போது அவளுக்கு எப்படி பணம் நோக்கமாக இருக்கிறதோ அதே போலதான் இவளுடைய நோக்கம் என்ன இருக்கிறதா, பணத்தை அடைகிறதுக்காக வலுக்கட்டாயமாக ஒரு ஆணை திருமணம் செய்யறதுக்கு முன்வாரா. அப்ப இவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் ஒன்றுபடுது. விபச்சாரம் செய்த பெண்ணுடைய விபச்சாரத்தின் போது அணுகிற நோக்கமும், இப்ப அதே பெண் நிக்காக குடன்பட்டு வரும்போது வர நோக்கம் ரெண்டும் உண்டு. ஆகவே ஜினா செய்யறத போலதான் இந்த சூரத் இருக்குது என்ற அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துறார். ஆக அந்த நீயத்தில அவரை சாதிக்கோன்மெண்டா, முஸ்லிமான சாலிஹான நல்லொரு கணவன் சாதிக்க இல்லாதே அவ போகணும் அந்நிய மதத்துக்கு, முஷ்ரிக்கான ஒரு ஆணிட்ட அதை சாதிக்கிறது கேளு. எனவேதான் சொல்றான், இல்லா ஜானி நோ முஷ்ரிக், விபச்சாரம் செய்த பெண்ணுக்கும் அவக்கு வருகிற மாப்பிள அவ அதே சூழல்ல இருக்கிறாவண்டா, ஒன்றோ அவரை போல விபச்சாரம் செய்த ஆண் தான் பொருந்தும் அல்லது முஷ்ரிக் பொருந்தும். சரி, இதெல்லாம் விபச்சாரம் செய்துட்டு அதுக்கு தௌபா செய்யாமல் இருக்கிற நிலையில் உள்ள சட்டம் தான். சரி, ஒருத்தன் விபச்சாரம் செய்தான் ஒரு காலத்துல தெரியாமல் செய்துட்டான், அல்லது தெரிஞ்சு ஏதோ மனு உச்சை கடிப்பட்டு அந்த பாவத்தில் சிக்கிக்கிட்டான். இப்ப அவருக்கு நல்லுணர்வு குழந்தைக்கு, நான் திருந்தி நல்லவனாக வரணும் என்ற ஒரு எண்ணம் வந்து அவரு தௌபா செய்தார். தௌபா செஞ்சிட்டாருண்டா எந்த பிரச்சனையும் இல்ல, அவருக்கு சாலிஹான் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கலும். அப்படி தௌபா செய்த ஒரு பெண்ணுக்கு சாலிஹான் ஒரு ஆண் அவ திருமணம் முடிக்கிறது மேலும் தௌபாவுக்கு பிறகு அல்லாஹு தாலா அவங்கள மன்னிக்கிறார். அதே போல பாருங்க, தௌபா செய்யலைங்க, விபச்சாரம் செய்த ஒருத்தர் தௌபா செய்யல, ஆனால் இப்ப இவர் நிக்காக செய்ய போறாரு. இஸ்லாம் எதிர்பார்க்கிற நல்லொரு காரியத்தை நிலைநாட்ட இவர் நிக்கா செய்ய போறாரு. உதாரணத்துக்கு இதுக்கு பிறகு விபச்சாரம் செய்யப்படாது, அவனை ஹலாலா நிக்கா செஞ்சுக்குவோம், அல்லது நல்ல வழியில எனக்கு குழந்தைகள் கிடைக்கணும், இப்படி ஒரு நல்ல நியத். ஆனா இவர் தௌபா செய்யல, பழைய பாவத்தை தௌபா செய்யல, நல்ல நோக்கம் ஒன்றின் பேர்ல இவரை நிக்காஹ் செய்ய போறாரு. இப்ப இவரத நிக்காகவும் கூடும், பிரச்சனை இல்லையே. இவரத மனசில் ஒரு சின்ன மாற்றமும் உண்டாகிக்குது. இவர் டிஃபரெண்டா இப்ப வாழ போறாரு, இவ்வளவு நாளும் போன மாதிரி இல்ல, இப்ப ஒரு வித்தியாசமாக வாழ போறாரு. அந்த அடிப்படையில பல சஹாபாக்கள் முந்தின காலங்களில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களை நிக்காஹ் செஞ்சிருக்கிறாங்க. பல சஹாபாக்கள் முந்தின காலங்களில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு தௌபா செய்து மனம் மாறிய பல பெண்களை நிக்காஹ் செஞ்சுக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுங்களோட ஃபத்வாவும் இருக்குது, அப்படி மனம் மாறி திருந்தி வாராங்கண்டா அவங்கள நிக்காஹ் செய்யறதுல எந்த விதமான தடையும் இல்லை. இப்ப இந்த ஆயத்துல சட்டம் சொல்லலன்னு சொன்னதானே, இந்த நிக்காஹ் ஹராம் எல்லாம் பேச வரலேன்னு. அவ ஆயத்துல கடைசியில உஹர்ரிம தாலிக அலல் முஃமினீன், இந்த விடயம் மூமிங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணது, இப்ப விபச்சாரம் செஞ்சொத்தனுக்கு ஆகுமான முஸ்லீம் என்று முடிக்கிறாரா? ஆயத்துல கடைசியில ஹராம் என்று சொல்ற, எத்தனை பேர் முடிச்சுக்கிறான்? கலவில விபச்சாரம் செய்தான், அங்க வைத்து நல்லொரு சாலிக அல்லாமாமா பேர் கலையாந்து முடிக்கிறான். ரகசியமா விபச்சாரத்துல எத்தனை இடங்களும் போய் வந்திருக்கிறாரு. இப்ப போய் நல்ல ஒரு ஆளா போயிட்டு அவரு துவாவல்ல மோதி, அவரு ஹொத்துபாமல் மோதி நிக்காஹ் நடத்தி வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஹராம் என்ற சொல்ல வர, விவரத்தில் தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஹுர்ரிம ஹராமாக்கப்பட்டுள்ளது என்றதுக்கு ரெண்டு கருத்து. ஒன்றே ஹராம் என்றால் அது ஒரு பாவம், அதுக்கு மறுமையில் அந்த காரியத்தை செய்தவருக்கு தண்டனை கிடைக்கும். அந்த காரியத்தை உலகத்தில் செஞ்சாலும் அது பாத்தில் செல்லுபடியாகாது. அதுக்கு உதாரணம், ஒரு முஸ்லிமான ஆண் அந்நிய மதத்தில் உள்ள பெண்ணை முடிக்கிறது, அல்லது தனக்கு மகரமான திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்ட தன்னை சொந்த உம்மா தாத்தா தங்கச்சி இந்த மாதிரி ஆட்களை முடிக்கிறது. இதை முடிச்சா ஆகிராவிலே தண்டனை கிடக்கும், இங்க அந்த நிக்காகவும் செல்லுபடி ஆகாது. ஹராம் என்றதுக்கு ஒரு மீனிங் அப்படி. இன்னொரு கருத்துக்கு என்னன்னா, ஹராம் என்றால் பாவம் தான், மறுமையில தண்டனையும் இருக்குது. ஆனால் அந்த செயல் உலகத்தில் அவர் செய்யும் போது அந்த செயலுடைய சில சில பிரதிபலிப்புகள் உலகத்தில் இருக்கும். அதுக்கு உதாரணம் தான், ஜினா செய்தவரை நிக்காஹ் செய்யறது போல. ஜினாவில் ஈடுபடுற ஒரு ஆணை ஒரு பெண் நிக்காஹ் செய்யறா, இது பாவமான செயல். இதுக்கு தௌபா செய்யலைன்னா கியாமத்தில் தண்டனை கிடைக்கிறது கேளும். ஆனால் உலகத்தில் நிக்காஹ் என்றது நடந்துட்டா, அவரு கணவன் தான், இவ மனைவி தான், அவருக்கு மகர் கொடுக்கத்தான் உணும், பிறக்கிற குழந்தைக்கு எல்லாரும் அவர் வாப்பதான், இவ உண்மைதான். கணவன் மனைவிக்குள்ள உலகளாவிய சட்டங்கள் என்ன இருக்கிறதோ உலக மட்டத்தில் அந்த எல்லா சட்டங்களும் அமுலாகும். ஆனா ஆகிராவில் ஹராத்துடைய சட்டம், ஆகிராவில் தண்டனை இருக்குது. பந்தடிப்படையில் பார்க்கும்போது மூமின்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டுள்ளது நல்லா சொல்றான். முன்னுக்குள்ள ரெண்டு சட்டங்களை வச்சு, ஒன்றே முஷ்ரிக்கான ஒருத்தர அந்நிய மதத்தில் உள்ளத்தர நிக்காக முடிக்கிறது, அது உலகத்திலேயும் கூடாது ஆகிராவிலே தண்டனை. ரெண்டாவது, விபச்சாரம் புரிஞ்சவங்க நிக்காக முடிக்கிறது, அவருக்கு உலகத்தில் தண்டனை இல்ல, நிக்காக கூடும், அவரோட வாழ்றது கேளும், கணவன் மனைவி தான். ஆனால் ஆகிராவில் பொருத்தப்பாடு இல்லாத ஒருத்தர தெரிவு செய்ததுக்காக தண்டனை கிடக்க வாய்ப்பிக்குது. ஹுர்ரிமத் அலிகா அல் முஃமினீன், இதுதான் தாயத்துடைய விளக்கம். இதிலிருந்து நீங்க விளங்கிடுங்க, பாருங்க, விபச்சாரம் என்று அந்த பேரை ஒருத்தம் பூசிக்கொண்டா எவ்வளவு ஒரு மோசமான இடத்துல போயிட்டு சேர்ற, அவரோடு ஒரு நல்ல ஆகுமான ஆணோ பெண்ணோ இணைஞ்சி வாழ்றதுக்கே தகுதி இல்லை. சட்டத்தில கணவன் மனைவியாக ஆகிக்கொண்டாலும் அவங்க அதுக்கு பின்னால வாழ தகுதியற்றவர்களாக ஆகிறாங்க. உலகத்தில் வாழ்ந்தும் மையத்தை போல ஆகுமான ஒத்துழைவருக்கு வாழ்றது கேளாது, அப்படி ஒரு சூழல் அவருக்கு உருவாகும். அடுத்த விஷயத்து வாங்க, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு சட்டம் ஒரு ஹத்தொண்டை விதிக்கும் போது அந்த ஹத்துக்கு சில கடுமையான விதிமுறைகளை வைப்பார், சும்மா இருக்க மாட்டான். இப்ப விபச்சாரத்துக்கு கடுமையான ஹத்து வச்சு, 100 கசையடி ஊரில் இருந்து விலக்கி வைங்க, திருமணம் முடிச்ச பிறகு நிக்காஹ் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கல்லால் எரிஞ்சு கொள்ளுங்க, இதெல்லாம் சும்மா கடுமையான சட்டங்கள். இந்த சட்டத்தை சந்தேகங்களை வச்சுக்கொண்டு இந்த குற்றங்கள் ஆட்களை சொல்லப்படாது. நிறைய பேருக்கு சும்மா சந்தேகப்பட்டு அந்த குற்றத்துக்கு ஆளாக பாக்குறேன், இப்படி தொடர் பீக்குது போல, இப்படி போறாங்க போல, அப்படி வாராங்க போல, அப்படி வாராங்க போல, அதை வச்சு சட்டம் இருக்கு அமைக்கிறார். அதனாலதான் ஜினாவுடைய ஹத்து இவ்வளவு என்று சொல்லி போட்டு, ஜினா செய்தவன் இவ்வளவு மோசமானவன், அவனோட நல்லவன் சேருவதற்கே தகுதியில் என்று சொல்லி போட்டு, ஆனால் ஜினாவண்ட குற்றத்தை செஞ்சிட்டார் என்ற ஒரால அந்த குற்றவாளி கூட்டுல கொண்டு போய் திணிப்பற்றதாக இருந்தால் கடுமையான நிபந்தனைகள் அதுக்கு இருக்குது சொல்லிட்டு சொல்றார். வல்லதீன எருமூனல் முஹ்சனாத்தில் முஃமினாத், நல்லா வரைக்கும் வல்லதீன எருமூனல் முஹ்சனாத்தில் முஃமினாத், யாரெல்லாம் பத்தினித்தனமான ஈமானுள்ள நல்ல பெண்களை விபச்சாரிகள் என்று குற்றம் சாட்டுகிறார்களோ, எந்த தப்பும் செய்யாத பெண்கள், இவர் சும்மா நடத்தைகளை அதைத பார்த்து சந்தேகம் கொண்டு நல்ல சாலிகான முஃமினான ஒரு பெண்ணை போட்டு விபச்சாரின்னு சொல்றாரு. அப்படி போய் நீதிமன்றத்தில் சொல்லி கொடுத்துட்டாரு, பள்ளியில சொல்லி கொடுத்துட்டாரு, ஊர்ல யாரெல்லாம் அதை வழி நடத்துறாங்களோ அவங்கள்ட்ட போய் காதல சொல்றாரு. வல்லதீன யர்மூனல் மஹ்சனாத்தில் முஃமினான், ஈமானுள்ள விபச்சாரம் செய்யாத நல்ல பெண்களை யார் விபச்சாரி என்று குற்றம் சொல்றாங்களோ, சும்மனம் யதூபி அர்பாதி சுஹதா, அநியாயமாக அப்படி ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொல்லிப்பட்டு நீங்க வைத்து ஒரு பெண்ணை இவ விபச்சாரத்தில் ஈடுபட்டா என்று ஊரிலும் சொல்லி தெரியுதுங்கண்ணா, அல்லது ஒரு ஆம்பளை போய் இவர் இந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்தாரு விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு நீங்க குறை சொல்றதாக இருந்தால் உங்களோட கைவசம் நாலு சாக்கிக்கும், சாக்கி இருந்தா தான் நீங்க அதை குற்றமாக வெளியில போய் சொல்லலாம். அல்லாஹ் சொல்ல நீங்க அப்படி குற்றம் சாட்டி போட்டு சும்மலம் யதூபி அர்பாதி சுஹதா, குற்றம் சாட்டினவர்கள் நாலு சாக்கிகளை கொண்டு வரவில்லை என்றால், நாலு சாக்கிகளை நீங்க விபச்சாரம் செய்ததை நீங்களும் கண்ணால கண்டு உங்களை போல இந்த மூணு பேர் கண்ணால கண்டிக்கும், நாலு சாக்கி ஒரு ஆண்கள், அப்படி நீங்க சாக்கி கொண்டு வர தயார் இல்லை என்றா வாயை பத்தி குணிக்கும், யார்கிட்ட ரெண்டாம் ஆள்கிட்ட பேசப்படாது. நாலு பேர் நீங்க கண்ணால கண்டாதான் அதை வெளியில விடுகிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் வைக்கும். அப்படி நீங்க வெளியில விட்டீங்க நாலு சாக்கி கொண்டு போவோம், நாலு சாக்கி கொண்டு வரல அவரு ரெண்டு தண்டனை சும்மா மாட்டிக்கொள்வார், இவர் குற்றம் செய்யாம இவர் அடிவாங்க, இவர் பேசி அடிவாங்கிறார். அல்லாஹ் சொல்றான் ரெண்டு விஷயம் செய்யுங்க, ஒன்று இவர் அவரூறு சொல்லுகிறார் 80 கசையடி கொடுங்க இவருக்கு, பதிலிதூகம் சமானீன ஜல்தா, விபச்சாரம் செய்தவருக்கு 100, இவர் செய்யாதவரை செய்தன்னு குற்றம் சாட்டினார் 20 குறைச்சு இவருக்கு 80, பதிலிதூகம் சமானீன ஜல்தா, இவருக்கு 80 கசையடி கொடுங்க, அநியாயமாக ஒரு பெண்ணை போய் விபச்சாரி என்றாரு, அநியாயமாக ஒரு ஆணை போட்டு விபச்சாரி என்றாரு, வலா தக்பல் உலகம் ஷஹாதத்தன் அவதா, ரெண்டாவது சந்தனை அதுக்கு பிறகு இவர் கோர்ட்ல வந்து எந்த சாக்கி சொன்னாலும் அதை கபூல் செய்யக்கூடாது. பொய்ய உலகத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆள் வாழ்ந்து மையத்தை போலவர், அவர் ஒரு கோர்ட்ல நீதிமன்றத்தில் போய் சாக்கி சொன்னா அந்த சாக்கி கபூல் ஆகாது, 80 கசேரிங்கிறக்கும் அவர் நீதிமன்றத்தில் சொல்ற சாக்கி ஏற்றுக்கொள்ளாரு. இவர் நான் ரமலாண்ட தலைப்புறைய கண்ணை அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், நான் பெருநாளுடைய புறைய கண்ணை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், இவர் ஆள் கணக்கே இல்லை, ஒரு மிருகம் மாறி பூமியில் இருக்க வேண்டியதான். பல அத்தகம் ஷஹாதத்தின் அவதா, அல்லாஹ் மூணாவது அவருக்கு பேரும் வைக்கிறான் பாவி, நல்லொரு ஆன நல்லொரு பெண்ணை போய் அநியாயமாக குற்றம் சொன்னியா உனக்கு என்ன தந்தனை பாசிக்கும். ஒரு பக்கத்தில் விபச்சாரி என்று குற்றம் சாட்டி அகப்பட்டவங்களுக்கு தண்டனையும் கடுமை, சும்மா அநியாயமாக ஒருத்தனை விபச்சாரனாக சாற்றவங்களுக்கும் தண்டனை, நிதானமாக போகணும் என்றது அல்லாஹு தாலா அங்க சொல்லி காட்டுறார். இப்ப இன்னொரு சந்தேகம் கொண்டு வரும், இப்படி கடுமையாக நிபந்தனைகளை போட்டா அப்ப விபச்சாரம் செய்தவங்களுக்கு சும்மா சான்ஸ் எடுத்து கொடுத்த மாதிரி, நாலு பேர் காணவே வேணும், நாலு பேர் காணவே வேணும், ஒருத்தர் கண்டா ஒண்ணும் செய்யலாது, ரெண்டு பேர் கண்டாலும் மேலாது, மூணு பேர் கண்டாலும் மேலாது, அப்ப எல்லாம் எல்லா கூத்தையும் காட்டுவாங்களே, எல்லா விதமான பாவத்தையும் அவங்களுக்கு செய்யறது கேளுமே, பாவிகளுக்கு ஒரு துணிவன் எடுத்து கொடுத்த மாதிரி வருகிறதே என்ற ஒரு கேள்வி எழுப்பும். பதுக்கு எங்க உலமாக்கள் என்ன பதிவு எழுதுறாங்கண்டா, விபச்சாரம் செய்தவர் என்ற தண்டனையை வாங்குறதை தான் நாலு சாக்கி வரும், அது இல்லாம சந்தேகத்துக்கிடமான முறையில் ரெண்டு பேர் நடமாடுறாங்க, இதை ஒருத்தரோ ரெண்டு பேரும் கண்டுட்டாங்க, இவரும் என்ன செய்யலாம், விபச்சாரம் செய்த நீங்க அங்க கோர்ட்ல வழக்கு போடுவான், நீங்க போய் காவலிட்ட நீதிமன்றத்தில் சொல்லுங்க சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடுறாங்க, மகளம் இல்லாத ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி போயிட்டு போயிட்டு வராரு, இதை கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம், இது விபச்சாரத்துடைய சாட்சி அல்ல. அப்ப காவலி அவரை எடுத்து அவரை எச்சரிக்கலாம், அவருக்கு ஒரு 10 அடியை கொடுக்கலாம், ஹத்தல்லது எச்சரிக்கைக்குரிய தண்டனை கொடுக்கலாம், இதுக்கு போற அந்த பக்கமும் போகப்படாது, போனவனுக்கு இன்னும் செய்வன் அப்படின்னு எச்சரிக்கலாம். அப்ப அதன் மூலமாக பாவிகளுக்கு ஒரு இதால உதவி பெறுறதுக்கு இயலாது. விபச்சாரம் என்றதை நிரூபிச்சு 100 கசையடி அல்லது கல்லடி வாங்கி கொடுக்கிறது தான் 4 பேர் தேவையை தவிர எச்சரிக்கை கொடுக்கிறதுக்காக 4 சாக்கி அவசியம் இல்லை. அவர்களை போய் முறைப்பாடு செய்யலாம். அடுத்து பாருங்க, அல்லாஹ் இவரத்துல என்ன சொல்றாருண்டா, அப்படி ஒருத்தரே அநியாயமாக ஒருவர் மீது அவதூறு சொல்லிட்டார், விபச்சாரம் செஞ்சவன் அப்படின்னு அவதூறு சொல்லிட்டார். அல்ல அவருக்கு 3 விஷயம் செஞ்சானே, 80 கசையடி கொடுக்கான், பாவி என்று பேர் வச்சான், இரண்டாவது அவருடைய சாட்சியை தீர்த்துக் கொள்ளவானா. இப்ப அவதூறு சொன்னவர் அவதூறு சொன்னாளிகிறாரே, இவருக்கு 2 விஷயம் வருது. ஒன்றே அவருக்கு ஹஜ்ஜு, இரண்டாவது அவருடைய தௌபா கபூல் இல்ல, அவருடைய சாட்சியம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இன்னொரு பாயிண்ட் வழங்கணும் என்னண்டா, அவதூறு சொன்னவரை சும்மா நீதிமன்றத்தால் ஹஜ்ஜடிக்கிறார். அவருக்கு யாருக்கு எதிராக அவர் அவதூறு சொன்னாரோ அவரை வைத்து நீதிமன்றத்தில் கேட்கும், அப்பதான் அவதூறு சொன்னவருக்கு ஹஜ்ஜு வரும். பெண் மீது ஒருத்தர் பழி போடுவாரு இப்படி என்று, இப்ப நாம் போயிட்டு எனக்கு இந்த அநியாயமாக இப்படி சொல்றாரு, சாக்கியும் இல்லை வருட்ட, நான் அப்படி தப்பும் செய்யல என்று நான் போய்த்து முறப்பாடு செஞ்சாதான் அவருக்கு ஹத்து கொடுக்கப்படும். அப்படிதான் நீதிமன்ற சும்மா அவரை தேடி வந்து பிடிச்சி அவருக்கு ஹத்து கொடுக்கிறது இல்லை. ரெண்டாவது விஷயம், அவருடைய சாட்சியம் அதுக்கு பிறகு கபூல் ஆகிறல்ல. ஒரு கேள்வி வருகிறது, அவன் ஒரு காலத்தில் அப்படி தெரியாம பொய் சாக்கி சொல்லிட்டான், இப்ப அவர் உணர்ந்து கொள்றாரு, அப்படி நான் ஒரு மனிதனின் மீது அநியாயமாக ஒரு அவமானமான வேலையோடு செஞ்சிட்டனே, பொய்ய சொல்லிட்டனே, உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஹத்தும் வாங்கி அல்லாவிட்டாலது தௌபா செஞ்சிட்டாரு. இப்ப அதுக்கு பிறகு இவர் நீதிமன்றத்தில் வந்து செல்ற சாக்கி எதுக்கொள்ளப்படுமா? எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனிதன் ஹத்துக்குரிய குத்தம் ஒன்றை செஞ்சு போட்டு 1000 முறை தௌபா செஞ்சாலும் ஹத்து புழுகிறல்ல. 1000 முறை தௌபா செஞ்சாலும் ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டு ஒரு மாதமா காபத்துள்ளாட புடவையை பிடிச்சுன்னு தொங்குறாரு, 10 கிலோ உடல்ல குறையும் வரைக்கும் அழுதாரு. இப்ப சொல்லலாமா, நான் தௌபால செஞ்சிட்டேன், காபா பிடிச்சி எனக்கு ஹத்து இல்லை, ஹத்து புழுகிறல்ல. தௌபா செய்யறது ஆகிறாவில் தப்ப, இங்க குத்தம் செஞ்சா அதுக்குரிய ஹத்து கொடுக்கத்தான், குத்தம் செஞ்சா ஹத்து அதுக்குரிய ஹத்து கொடுக்கத்தான். ஆனால் ஹத்து கொடுக்கிற சூழல் இல்லாட்டி இல்லாததால இன்னைக்கு ஹத்து கொடுக்கப்படுதில்லை. அரசாங்கங்கள்ல கஷ்டங்கள் இருக்குது, அப்படி கொடுத்தா தனிநபர் பிரேரணைகள் அது இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரும், இதனால கொடுக்க வேண்டிய அந்த துறையினர் அதிலிருந்து ஒதுங்கி நிற்கிறார். அதுக்கு நீங்க தௌபா செய்யுங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க ஊக்குவிப்பே தவிர, தௌபா இஸ்திக்ஃபார் செய்ததால ஹத்து விழுந்துறாரு. ஒருத்தர் சாராயத்தை குடிக்கிறாரு, எங்களை விபச்சாரத்தை போடுறாரு, 27 ராவை வந்து அழுகிறாரு, 27 ராவை வந்து அழுகிறாரு. அழுதா நீங்க ஆகிறாவில தப்பையில், ஆனால் உலகத்தில் உங்களோட ஹத்து புலாது. உலகத்தில் ஹத்த நிறைவேற்றாம நீங்க மூத்தானால் அதுல தெரிய யோசிக்கணும். இது ஒரு விஷயம், சரி, அது ஹத்துடைய விஷயம். இவர் தௌபா செஞ்ச பிறகு நீதிமன்றத்தில் இவரோட சாட்சியத்தை ஏற்கிற விஷயம் என்ன? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தௌபா செஞ்சாலும் அவர் அது அவரோட ஆயுள் காலத்தில் அவர் நீதிமன்றத்துக்கு எடுக்கப்படாது, கபூலே இல்ல, கபூலே இல்ல. அடுத்த 3 இமாம்களும் சொல்றாங்க, இமாம் ஷாஃபி அஹ்மத் இமாம் மாலிக் போன்றவங்க சொல்றாங்க, அவன் உண்மையாக தௌபா செஞ்சிட்டாருடா, எங்களுக்கு அவரோட தௌபாவில விளங்குது, ஆட்களை ஏமாத்த தௌபா செய்யறான் இல்ல, உண்மையிலே தவற உணர்ந்து அவர்கள் ஒரு மாற்றம் ஒன்று தெரியுது. முந்தி அங்க இங்கெல்லாம் சந்தி சந்தியா நின்று கதைப்பாரு, இப்ப அப்படி கதையெல்லாம் இல்ல, பெரிய வித்தியாசம் என்று தெரியுது. அப்ப நீங்க நீதிமன்றத்தில் அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னா. இப்ப 2 விதமான தீர்ப்பு, ஹனபி மதுகபில் ஒரு தீர்ப்பு, ஷாஃபி மதுகபில் இன்னொரு தீர்ப்பு. இப்ப பிரச்சனையே இல்லை, என்ன அவங்க இந்த ஆயத்தை அணுகின முறையில வந்த இந்த ரெண்டு இந்த ஆயத்தை அவங்க விளங்கிக் கொண்ட முறையில வந்த வித்தியாசம். ஏன்னா அல்லாஹு தஆலா وَلَا تَقْبَلُوا لَهُمْ شَهَادَةً أَبَدًا وَأُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ என்று சொல்லி போட்டு அடுத்த ஆயத்தில் சொல்றான், إِلَّا الَّذِينَ تَابُوا مِنْ بَعْدِ ذَٰلِكَ وَأَصْلَحُوا. அவங்க ஒரு காலத்தில் அவதூறு சொன்னாங்க, ஒருத்தர் விபச்சாரம் செய்யாத ஒருத்தர் அநியாயமா குற்றம் சாட்டினான், அதுக்கு பிறகு அவர்கள் தௌபா செய்து தங்களை தானே திருத்திக் கொண்டாலே தவிர, தௌபா செய்தவங்க நல்ல இடம் கொடுக்கிறான், இல்ல الذين تابوا من بعد ذلك وأصلحوا. யாரு தௌபா செய்து தன்னை திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறார். அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இல்லல்லதீன தாபு, தௌபா செஞ்சவங்களை தவிர, நல்லா சொல்றானே, இது அவதூறு சொன்னவரை பத்தி அல்லாஹ் சொல்லல, அதுக்கு முந்தின ஆயத்தில ஜினா செய்தவரை பத்தி பேசுறானே, அவருக்கு தான் இது விதிவிலக்கு கொடுக்கப்பட்டி. தௌபா செய்தவர் அல்லாஹு தஆலா ஆகிராவில மன்னிச்சிருவான், அவரை பத்தி தான் பேசி. அடுத்த மூணு இமாம் சொன்னாங்க, இல்ல இது அதுக்கு பிறகு வந்த ஆயத்து, அவதூறு சொன்னா நூறு ஹசையடி, அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளவானம் என்று சொன்னதானே, அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளவானம் என்றதுதான் இங்க சொல்லப்பட்டீங்க, தௌபா செஞ்சா அவர் அது பிறகு கபூல். இந்த இல்லல்லதீன ஆமனு அந்த ஆயத்தினுடைய வார்த்தையில ஏற்பட்ட விளக்கத்தில தான் ரெண்டு கருத்துக்கும் இடையே வித்தியாசம் வந்துச்சு. சரி, இப்ப விபச்சாரத்துக்குரிய ஹத்து பார்த்தோம், விபச்சாரம் செய்தவரை எப்படி நிரூபிக்கணும் என்றதை பார்த்தோம், விபச்சாரம் செய்ததற்கு பின்னால அதாவது அவருக்குரிய ஹத் எப்படி நிறைவேற்றப்படணும், அதே மாதிரி விபச்சாரம் செய்யாத ஒரு பத்தினித்தனமான நல்லொரு மனிதனை போய் அவதூறு சொன்னால் அவர்களுக்குரிய தண்டனை என்ன என்றதை நாங்க பார்த்தோம். மூணாவது சப்ஜெக்டுக்கு வருவோம். மூணாவது பகுதி என்ன தெரியுமா, இது ஆக முக்கியமானது, ஆக முக்கியமானதும் ஆபத்தானதுமான விஷயம். அடுத்த வீட்டில இருக்கிற ஒரு ஆளை பத்தி தப்பபிப்பிராயம் உண்டாகி அவர் இப்படி நடக்கிறார் அப்படி நடக்கிறார் என்று பேசுறது வேற, அது அடுத்த வீடும் இந்த வீடும், அல்லது ஒரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள். சில நேரங்கள்ல கணவன் மனைவி கடையில சந்தேகம் உண்டாகும், இது ரொம்ப ஆபத்து, இது அநேகமாக கொண்டு வைத்து தலாக்கில் விடும். கணவன் மனைவி கடையில வர சந்தேகம் எங்க கொண்டு வைத்துடும், தலாக்கில் கொண்டு வைத்துடும். பிள்ளைகள் அனாதையாகுவாங்க, பெண்கள் அனாதரவாகுவாங்க, பிள்ளைகள் அனாதையாகுவாங்க, பெண்கள் அனாதரவாகுவாங்க. ஆரம்பம் சந்தேகம், ஆரம்பம் சந்தேகம், அதுக்குரிய சட்டத்தை எல்லாம் சொல்லிக்கிறார். ஒரு கணவனுக்கு மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டு அப்படி அவர் ஏதாவது தவறுண்டில் ஈடுபட்டிருப்பதை கணவன் கண்ணால பார்த்துட்டார், அல்லது அவருக்கு ஊர்ஜிதமான தகவல் கிடைச்சிட்டு, இவ்விடத்தை அந்த கணவன் எப்படி அணுகும், அல்ல அதுக்கு ஒரு ஆறு ஆயத்தை எடுத்துட்டான், பெரிய பிரச்சனை உண்டாகிறனா. அதுக்கு முன்னால விளங்க வேண்டிய விஷயம் தான், கணவன் மனைவி வாழ்வென்றது வெறும் இரண்டு உடல்கள் இணையும் ஒரு வாழ்க்கை அல்ல, உள்ளங்கள் இணையும் ஒரு வாழ்க்கை. அங்க சந்தேகம் என்பது எழுப்பப்படும் என்றால் அந்த வாழ்வில் உள்ள சிவபை தரும். அதனால அல்லாஹு தஆலா பொதுவாகவே சொல்லி, கணவன் மனைவி கூட இது ஸ்பெஷல், பொதுவாகவே சொல்லி இருக்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கதீரம் மினல்லாஹ், ஈமானுள்ள மக்களே, உங்களோட உள்ளங்களில் எழும்பக்கூடிய அதிகமான எண்ணங்களை நீங்களே சந்தேகத்தோடு பாருங்க, உங்களோட உள்ளத்துல ஸ்டார்ட் ஆகும், ஏன் இப்படி போறா, ஏன் இப்படி வந்தா, ஏன் முந்தி அப்படி இப்ப இப்படி, இந்த சந்தேகம் ரொம்ப ஆபத்து. இந்த சந்தேகத்தை இது சரியான ஒரு எண்ணம் தான், எனக்கு வார ஐடியா சரியான ஐடியா தான், இப்படி ஒருத்தர் முடிவெடுக்குவாங்க, சந்தேகங்கள் உற்றுது. இது தனிபு கசீரம் வினம்பார், ஏன் சில எண்ணங்கள் உங்களை பாவத்தில் கொண்டு வைத்துடும், இந்த பாவம் நீர், சில எண்ணங்கள் பாவத்தில் விடும், எண்ணம் உண்டானா அடுத்து என்ன செய்வீங்க, உளவு பார்க்க போவீங்க, என்ன வந்துச்சு உள்ளத்துல வந்தாச்சு, இப்ப உளவு பாக்குற, வெளியில வைத்து நின்று பாக்குற, திடீரென்று விட்டு வந்து பாக்குற, எதுலயும் நான் கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, யாருமே சந்தேகம் இல்லைன்னா பின்னால் உளவு பார்ப்பீங்க, வலா தஜஸ்ஸு, உளவு பார்த்து தெரியவாங்க, கெட்டண்ட முருகில அதுக்கு பிறகு பின்னால துப்பு தேடி தெரியுது இன்னொரு பில, வலா தஜஸ்ஸு, அதுக்கு பிறகு வரும் என்ன, நீங்க மூணாவது ஒரு ஆளிட்ட போய் அந்த குறையை சொல்லுவீங்க, பாருங்க இப்படி ஒரு கண்டனை, அப்ப அது புறம் வலா யகுத்த பாவுக்கும் பாவா, உங்களில் ஒருவருக்கொருவர் புறம் பேச வேண்டாம், சந்தேகம் எழும்பும், சந்தேகம் எழுமினா பின்னால துப்பு தேட ஆரம்பிப்போம், மூணாவது புறம் பேச ஆரம்பிப்போம், இந்த மூணும் ரொம்ப ஆபத்து, ஒற்றுமை இல்லாமாக்கும், முகப்பத்தை அழிக்கும், ஒற்றுமை இல்லாமாக்கும் முகப்பத்தை அழிச்சிடும். இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வகையா சொல்லிக்கிறான், ظُنُّ بِالْمُؤْمِنِينَ خَيْرًا, மூமிங்களை பத்தி எப்பவும் நல்லதாக நினைங்கோ. மூமிங்களை சொல்லுகிறார், நீங்க சந்தேகமான வேலை செய்யவானோ, சந்தேகமான இடத்துக்கு போவானும் சந்தேகமான வேலை செய்வான். இத்தகு மவாதி அத்துகம், அடுத்தவங்கள கடை வைக்குது, நாங்க அடுத்தவங்களை பத்தி தப்பென்னும் கொள்ளாமைக்கிறேன். மூமினுடைய பொறுப்பு இருக்குது, அப்படி மற்றவன் தப்பாக நினைக்கிற இடங்கள்ல நடமாடாம இருக்கிறது. இத்தகு மவாதி அத்துகம், சஹிஹான ஹதீஸ்ல வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ராவி இருட்டில அவங்களோட ரெண்டு மனைவிமார்களோட போறான், ரெண்டு மனைவிமார்களோட, அதுல சஃபியா ரலி அல்லாஹு தஆலானு இன்னொரு பெண்ணோட, ரெண்டு சஹாபாக்கள் அவரை தான போறான், உஸைத் இப்னு ஹுதைர் ரலி அல்லாஹு தஆலானு இன்னொரு சஹாபி, ரெண்டு பேரும் சலாந்திலுக்கும் போறான், இருட்டில போறாங்க. ரசூல்லா ரசூல்லா சலாத்தோட சலாமா சொல்லிக்கொண்டாங்க, என் மனைவிமாரோட போறேன். இவங்களுக்கு பட்டுச்சாரே, எதுக்கு இதை சொல்லணும், என் மனைவிமாரோட போறேன்னு சொல்லணும். யார சொல்லல, உங்களை நானும் சந்தேகப்படுறா, நீங்க இருட்டில் யாரோ ஒரு பொம்பளை கூட்டிக்க போற, டபுள் நானும் சந்தேகப்படுவோம். கண்ணால காணாத செய்தியை நீங்க சொல்றீங்க, வகைய அதே நம்புறோம், இதுல சந்தேகப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சந்தேகப்படாமிக்கிறது வேற, நான் சந்தேகத்துக்குள்ளமாய் நடக்காமிக்கிறது வேற. ஏண்ட கடமைக்கு சந்தேகத்துக்கு இல்லாத மாதிரி நடக்கும். ஏ ஷைத்தான் வந்து மனிதன் உடல்ல ரத்தம் ஓடும் தலமெல்லாம் ஓடுறான். இந்த ஷைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் மனிதன் ரத்தம் ஓடும் தலமெல்லாம் ஷைத்தான் ஓடுறான். ஆக இந்த உசூல், இந்த சந்தேகம் கணவன் மனைவி கடையில வாடு ரொம்ப ஆபத்து, வாழ்க்கையில் உள்ள இனிமே உடைச்சு. இதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை சொல்லி கொடுத்தாங்க, நீங்க தூர பயணங்கள் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வாரீங்கன்னு சொன்னா முன்னறிவிப்பு செஞ்சுட்டு வாங்க. புகாரியில முஸ்லீம்ல ஹதீஸ், லா யத்ருகன் அஹ்லஹு லைலா, யாரும் ஒரு பயணம் வைத்திருந்தா இரவையில திடீரென்னு வந்து வீட்டு கதவை தட்ட வேண்டாம், முன்னறிவிப்பு செய்யாம வர வேண்டாம். பல காரணங்கள் அதுக்கு இருக்குது, அதுல ஒரு காரணம் தான் என்ன செய்யலாம், உங்களுக்கு அவங்க வேற என்னவோ காரணத்தை காய்ச்சிக்கொண்டு பேசிக்கொண்டு நடமாடி கொண்டிருப்பாங்க. நீங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு பல சந்தேகங்களை உங்களோட வீட்டில் உள்ள பெண்கள் மீது ஏற்படுத்தும். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, இந்த சுன்னத்தை ஒருத்தர் மூறினார், இத முன்னறிவிப்பு செய்யாம திடீரென்று வீட்டுக்கு வந்தார். அல்லாஹ் அவர் எப்படி சோதிச்சாருடா, அவருடைய வீட்டுக்குள்ளிருந்து ஒரு அண்ணி ஆண் போற மாதிரி ஒரு காட்சியை காட்டினார், ஷைத்தான் போனான், குடும்பத்தில் பெரிய விசீபத்து உண்டாக்கி. அதனால் இது ரொம்ப ஆபத்தான விஷயம், முன்னறிவிப்பு செய்துட்டு போறது, சந்தேகம் வராம இருக்கத்தான் அப்படி செய்யல. நாங்க போலீஸ் மாதிரி அல்ல, ஒளிச்சு நின்று களவு பிடிக்கிற ஆட்கள் இல்ல, ஒளிச்சு நின்று களவு பிடிக்கிற ஆட்கள் இல்ல, நாங்க மனிதன் தவறையும் மறைக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போகணும். ஒரு சஹாபி திருமணம் முடிச்ச புதுசிலேயே அவர் போறாரு யுத்தத்துக்கு, அல்லாஹ் பாதையில் யுத்தத்துக்கு போயிட்டார். புகாரியில பதிவு செய்யப்படுது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இடைவெளியில ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அனுமதி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகணும், ஏன் வீட்டுக்கு போகணும், திருமணம் முடிச்ச புதுசு யார் ரசூலுல்லாஹ், சரி போங்க. ஆனா முன்னறிவிப்பு செய்யாம வந்தார், வீட்டுல முன்னறிவிப்பு செய்யல, வந்து பார்த்தா புதிய மணப்பெண் வீட்டு முத்தத்தில் நிற்கிறார். எங்களுக்கு தானே ரோட்ல நின்றாலும் பிரச்சனை இல்லை, நாங்க சரிகாண்டதானே, எங்கட பெண்கள் மார்க்கெட்ல நிப்பா, ரோட்ல நிப்பா, எங்க நிப்பா தானே, எல்லாம் சார்ஜ் தானே, அது ஹலால் தானே, எங்கட பெண்களுக்கும் ஹலால், ஆண்கள் ஹலாலாக்கி வச்சு இருக்கு. சஹாபாக்களே அது பெரிய குத்தம், வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில வாடவே குத்தம். சஹாபி என்ன செஞ்சாரு, வாழை உருவினார், மனைவி வெட்டுகிறது. சஹாபி என்ன செய்தாரு, வாழை உருவினாரு, மனைவியை வெட்டுறது. அவர் சொல்ற, ஓ வெட்டிதான் ஒண்ணு செஞ்சான், நான் ஏன் வெளியில வந்திருக்கிறேன் பாரு, என்ன வந்திருக்கா, வீட்டுக்குள்ள ஒரு கருநாகம் பாம்பு நிக்கும், படம் எடுத்துக்கொண்டு கொத்துறது, இந்த பொம்பளை பாம்பு பயந்து ரோட்டு வந்திக்கிறார், வெளியில வந்திக்கிறார், வெளியில வந்து அவர்கிட்ட பார்வையில குற்றம், வாழை எடுக்கிறார் வெட்டுறதுக்கு. இவர் வந்த வேகத்தில வாழால போய் வெட்டினார் பாம்பு. பாம்பு இவருக்கு பாய, இவர் பாம்புக்கு பாய, பாம்பும் செத்துச்சு இவரும் மூத்து. பாம்பும் செத்துச்சு இவரும் மூத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜனாதா கொண்டு வைத்து சொன்னாங்க, புதிய மன ஒரு மனவாளர் யார் சொல்லலாம், இவரை உயிர்ப்பித்து தரும்படி அல்லாட்டு துவா செய்யுங்க கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளம்பினாங்க, பாம்பு கொள்றதுல ரொம்ப கவனம், அது வந்திருந்தது ஒரு ஜின், வந்திருந்தது ஒரு ஜின். பாம்பு வந்திருந்தா நீங்க மூணு முறை அல்லாவுடைய உன்னிலிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தருகிறேன் சொல்லுங்க, அது ஜின்னாக இருந்தா போயிடும், இல்லாட்டி அது உண்மையில பாம்பு அதை விட்டுக்கிட்ட. அப்ப பாருங்க, முன்னறிவிப்பு செய்யாம வந்ததால திடீரென்று ஏற்பட்ட விளைவு. வாழ கண்டார் மனைவி இயக்கம் வாழ உருவினார், முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போயிருந்தா தகவல்கள் வந்திருக்கும், இருக்கு செய்திகள் கிடைச்சிருக்கு. இது ஆக முக்கியமான ஒன்றுதான், ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது விசேடமாக தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போறது. சந்தேகங்கள் தவிர்க்கப்படணும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆயத்திருக்கிறார், ஒரு கணவன் தனது மனைவியின் மீது சந்தேகப்பட்டு அவ்வாறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தால் அந்த இடத்தை சமாளிக்கிற முறை என்ன, உசூல் என்ன, இதுக்கு மூணு சம்பவங்கள் காரணமாக இருந்துச்சு. புகாரியில முஸ்லீம்ல பதிவாக இந்த ஆயத்தை இறங்குறது மூணு சம்பவங்கள் காரணம். ஒரு சஹாபி வந்தார், ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா. அடுத்த சம்பவத்தில் ஹஜ்ரத் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா. ஹிலால் ரலியல்லாஹு தஆலா என்று சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், எங்களில் ஒருத்தர் அவருடைய வீட்டுக்கு போறார், அங்க போகும்போது விரும்பத்தகாத ஒரு காட்சியை வீட்டில் காட்டுறார். ஓபனா செல்ல தேவையில்லை, வீட்டில் விரும்பத்தகாத ஒரு காட்சியை காட்டுறார். இப்ப வாழெடுத்து வெட்டலாமா, என்ன செய்யும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எப்படி கண்டதுக்கு நாலு சாக்கி கொண்டு வரணும், இல்லாட்டி உனக்கு ஹத்து. விபச்சாரத்தை நிரூபிக்க நாலு சாக்கி வரும், இல்லாட்டி அவதூறு சென்னதுக்கு உனக்கு ஹத்து. சாபிச்சனா நீ நல்ல வேலை, அவ பாவம் செய்ய நாங்க அடி வாங்க. அவ பாவம் செய்ய போனும், நாங்க அடி வாங்க போனும், எங்களை வாயில கூட்டு போட்டு வாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹ்வோட விஷயத்துல தீர்ப்பு செய்வான், அல்லாஹ்வோட விஷயத்துல தீர்ப்பு செய்வான். இப்பதான் அந்த ஆயத்து இறங்கிச்சு. குடும்பத்தில் ஏதோ ஒரு தவறுன்னு நடக்கிறத காண்றார், அவருக்கு அதை நிரூபிக்கிறதுக்குரிய நாலு சாக்கிகள் இல்ல, கண்ணால கண்டுட்டார், அல்லது நம்பகமான வழியில் அந்த செய்தி கிடைச்சிட்டு, இப்ப அவரு அந்த குற்றத்தை எப்படி போய் நீதிமன்றத்தில் நிரூபிக்கும்? மனைவியும் மறுக்கிறா, நான் அப்படி ஒரு தவறு செய்யல என்கிறா. இவர் சொல்லார், இல்ல செய்தா எனக்கு உறுதி என்றா. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, அது இன்ஷா அல்லாஹ் நாளை நடக்கூடிய பாடத்தில் பார்ப்போம். இஃப்தாருக்கு நேரம் இருக்கு. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா. முழு உலகத்திலும் வாழும் முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், இந்த பாவங்களுடைய விளைவுகளை அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், குற்றம் இல்லாத நல்ல மனிதர்களாக எங்களை நீ மாற்றுவாயா. லைலத்துல் கத்ருடைய அந்த இரவின் உயர்ந்த பண்புகளையும் மாண்புகளையும் எங்களுக்கு நசீபாக்குவாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த ரமலானில் எங்களிடத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டுமோ அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு எது உண்மையாக இருக்கிறதோ அதை தெளிவுபடுத்துவாயா, அதன் பக்கம் எங்கள் உள்ளங்களை திருப்புவாயா, எது பொய்யோ அதை பொய்யை பொய்யாக காட்டுவாயா, அதிலிருந்து விலகி நடந்து கொள்ளும் பாக்கியத்தையும் நசீபாக்குவாயா. அல்லாஹ், உலகில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் ஃபித்னாக்கள் இருந்து நீ பாதுகாப்பாயா, கல்புகளை ஒன்றுபடுத்துவாயா, முஹப்பத்தாக ஒற்றுமையாக வாழும் பாக்கியத்தை தருவாயா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل اللهم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين رحمتك يا أرحم الراحمين.
For more lectures, visit slhub.com.